கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. காலையில் 6 முடிந்த பிறகு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் ரொம்ப அருமையாக இருந்தது. சண்டே ஸ்கூல் டீச்சர் மெர்லின் வந்து அந்த ப்ரோக்ராமை ரொம்ப அருமையாக தயார் பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளைகளும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 6 முடிந்த பிறகு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கொடுக்கப்படும். பிள்ளைகள் எல்லாரும் தவறாமல் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை 6 உண்டு. அதனால் இதே போல் ஈவினிங்கில் மாலை 6 கிடையாது. இரவு 9:30 10:30 வரைக்கும் மியூசிக் சர்வீஸ் உண்டு, சாங் சர்வீஸ். அதன் பின்பு 10:30 to 1:30 வரைக்கும் நமக்கு ஓல்ட் இயர் நியூ இயர் சர்வீஸ் உண்டு. அந்த 6 கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் அதை வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, முக்கியமான அறிவிப்பு நாளை தினத்திலே ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி பிரதர்ஸ் மீட்டிங் உண்டு. 9:00 to 4:00 வரைக்கும் பிரதர்ஸ் மீட்டிங் உண்டு. இது கடைசி பிரதர்ஸ் மீட்டிங். சகோதரமார்கள் தயவுசெய்து தவறாமல் அதில் பங்கு பெற்று ஜெபத்திலே காத்திருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கடைசி பிரதர்ஸ் மீட்டிங், எல்லாருக்கும் லீவு. அதனால் ஒருவரும் தவறாதபடி அதில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். 2 பேதுரு 3:18 2 பேதுரு 3:18
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன்.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Grow in grace and in knowledge of our Lord and Savior Jesus Christ. அல்ல, பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், குரோவிங் இன் கிரேஸ், கிருபையில் வளர்வது. குரோவிங் இன் கிரேஸ், கிருபையில் வளருவது என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். காலையில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமையிலும் கிறிஸ்மஸ் சம்பந்தமான மெசேஜ் தான் ஹவுஸ் டெடிகேஷனில் கொடுத்துருக்குறேன். நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை கிடையாது, ஆனால் கிறிஸ்மஸ் மெசேஜ் உண்டு. அந்த கிறிஸ்மஸ் மெசேஜை இந்த காலத்தில் அது எப்படி பொருந்துகிறது, நமக்கு எப்படி அது பொருந்துகிறது என்பதை உங்களுக்கு விளக்கி காண்பித்திருக்கிறேன். கிறிஸ்மஸ் பாடல் போதுமான அளவு காலையிலையும் மாலையிலையும் பாடியிருக்கிறோம். சிஎஸ்ஐயில் விசேஷமாக கிறிஸ்மஸ் பாடல் அதிகம் உண்டு. அந்த பாடல், முக்கியமான பாடல் எல்லாமே இந்த தினத்திலே நம்ம பாடியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார், அதை நம்ம நினைவு கூற வேண்டும். ஆனால் விழா மாதிரி ஸ்தாபனத்துக்காரங்க செய்கிற மாதிரி செய்யலை. நம்ம அதை குறித்த வெளிப்பாட்டை நம்ம கேட்டிருக்கிறோம், அவரை நம்ம துகழ்ந்து பாடியிருக்கிறோம். எல்லாம் போதுமான அளவு நம்ம செய்தாச்சு. அதனால் நான் ஈவினிங் கிறிஸ்மஸ் மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனாலும் கிறிஸ்மஸை பற்றி போதுமான அளவு பிரசங்கம் பண்ணியாச்சு. இதனால் இன்றைக்கி நான் வேறு தலைப்பில் மெசேஜ் கொடுக்குறேன். நமக்கு கிறிஸ்மஸ் வந்து இதோடு முடிஞ்சு போச்சு. கிறிஸ்மஸ் பாட்டு இதோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம்தான். இப்பொழுது உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுகிறேன் என்றால், அவருடைய கிருபையிலே நீங்கள் வளர வேண்டும். அந்த கருத்தில் உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். நம்ம வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சர்வீஸ் தான் நமக்கு இருக்குது. அதன் பின்பு நம்ம புதிய வருஷத்தில் பிரவேசிக்க போகிறோம். இப்பொழுது நீங்கள் என்ன தீர்மானம் பண்ண வேண்டும் என்றால், நான் அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளர வேண்டும். பேதுரு அவ்விதமாக நிருபத்தில் எழுதியிருக்கிறார், நீங்கள் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இந்த வருஷத்திலே நமக்கு போதுமான மெசேஜ் கொடுக்கப்பட்டது. அடுத்த வருஷத்தில் நம்ம இதை விட அதிகமாக வளர வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆவியிலே வளர்ந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய கல்வாரி சபையானது ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்து கொண்டு வருகிறது. இங்கே கொடுக்குற மெசேஜ் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் குரோத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். இன்னும் நம்ம வளர வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடையும்படியாக, அதாவது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன், அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நம்ம இன்னும் வளர வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமீன். அதனால் இந்த வருஷ கடைசியில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் இந்த வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன். குழந்தை பிறந்து வளரணும், வளரலன்னா இப்போ அந்த குழந்தையில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஸ்பாஸ்டிக்காக இருக்குன்னு அர்த்தம். அது வளர்ந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம், வளராமல் அப்படியே இருந்துச்சுன்னா, அதே போல் ஆண்டவர் நம்ம பார்க்குறார், நம்ம வளர்கிறோமா அல்ல வளராமல் இருக்கிறோமா. பாஸ்டர் பார்க்குறார் இவங்க வளர்கிறாங்களா வளராமல் இருக்கிறாங்களா. அதுக்கு தான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, பலமான ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, வெளிப்பாடான செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே நிறைய மெசேஜ் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, அதோடு நிறைய அனுபவத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோம். அடுத்த வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நம்ம இதை விட அதிக குரோத் ஆக போகிறோம், இதை விட நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை பெறப்போகிறோம். வர வர நம்ம அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டே வருவோமே ஒழிய நம்ம வர வர வந்து பின்வாங்கி போகிறவங்களாக இருக்க மாட்டோம். அதனால் நம்ம தீர்மானம் பண்ணணும், அடுத்த வருஷம் நான் இதை விட அதிகமாக வளரணும், இதை விட ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும், அவரை அறிகிற அறிவிலே வரணும், அவருடைய கிருபைகளை பெறணும் அப்படின்னு வாஞ்சிக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி தானே ஒரு சாராம்சத்தில் தான் இப்பொழுது நான் செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பரிசுத்த பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று இந்த வசனத்தினுடைய முன்பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது அதிகமான கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது, இப்பொழுது அதிகமான நாலேஜ் கொடுக்கப்படுகிறது. நம்ம விதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஃபுல் வேர்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ் நமக்கு கொடுக்கப்படுது, டோட்டல் கிரேஸ் நமக்கு கொடுக்கப்படுது. இந்த நேரம் அவிதமான ஒரு சீசன். இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் அதிகமான கிரேஸ், அதிகமான நாலேஜ் நமக்கு தரும் பொழுது நாம் அதை பெற வேண்டும், அதை ரிசீவ் பண்ண வேண்டும். வருகிற புதிய வருஷம் நமக்கு அது வந்து அதிகமான கிருபை பெறுகிற ஒரு வருஷமாக இருக்க வேண்டும் என்றதான நோக்கத்திலே உங்களுக்கு நான் செய்தியை பிரசங்கம் பண்ணுகிறேன். சகரியா 4:7 வாசிக்கலாம்.
பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார்.
பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஹூ ஆர் தவ் ஓ கிரேட் மவுண்டன் பிஃபோர் செருபாபேல், தவ் ஷால்ட் பிகம் எ பிளைன் அண்ட் ஈ ஷால் பிரிங் ஃபோர் த ஹெட்ஸ்டோன் தேர் ஆஃப் வித் சவுட்டிங் கிரையிங் கிரேஸ் கிரேஸ் அண்ட் ட்வீட். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். செருபாபேலே பெரிய பர்வதம் துக்கு பெரிய செருபாபேலுக்கு உண்டாக நீ சமபூமியாவாய், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு உண்டாக நீ சமபூமியாவாய். செருபாபேலுடைய கைகள் அசிபாரத்தை போட்டது, அவன் மூளைக்கல்லை கொணர்ந்தான், செருபாபேல்தான் அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று அங்கே கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். சோலமனின் ஆலய நேபுகாத்நேச்சார் இடித்து போட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை கைதிகளாக, கேப்டிவ்ஸாக பாபிலோனில் 70 வருஷம் இருந்தார்கள். இப்பொழுது 70 வருஷத்துக்கு பிறகு செருபாபேல் தலைமையிலையும் அவர்கள் நெகேமியா தலைமையிலையும் எஸ்ரா தலைமையிலும் திரும்பி வருகிறார்கள். 70 வருஷத்துக்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடி அவர்கள் திரும்ப வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. வந்து ஆலயத்தை கட்டினார்கள். செருபாபேல் மூளைக்கல்லை கொண்டிருந்தான், அஸ்திபாரத்தை போட்டான், அவன்தான் தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாடு எல்லாமே ஒரு ஷேடோவாக இருக்கிறது, ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார், அந்த வசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கணும். செருபாபேல் அஸ்திபாரத்தை மூளைக்கல்லை கொண்டான், அவனே தலைக்கல்லை கொண்டு வருவான். தலைக்கல் வரும் பொழுது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக ரெண்டு முறை சொல்லியிருக்கு என்று ஆர்ப்பரிப்பார்கள், ஷவுட்டிங் வித் ஜாய். ஏனென்றால் தலைக்கல் வரும் பொழுது பில்டிங் ஆனது கம்ப்ளீட் ஆகிறது, பில்டிங் ஆனது டெடிகேட் பண்ணப்படுகிறது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது அதே சம்பவம் மறுபடியும் நடக்கிறது. செருபாபேல் அவன் வந்து ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், அவன் ஒரு லீடர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு லீடர். அவன்தான் அசிபித்தான், மூளைக்கல்லை கொண்டான் என்றால் இந்த புதிய ஏற்பாடிலே பசுத்த பவுல் வந்து ஒரு சபையின் தூதனாக இருக்கிறார், முதலாம் சபையின் தூதனாக இருக்கிறார். அவன் நான் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் புத்தியுள்ள சிற்பாசாரி போல அஸ்திபாரம் போட்டேன், அதனால் பவுல் வந்து மூளைக்கல்லை கொண்டான். பின்பு அந்த கட்டணம் கட்டி கொண்டே வருகிறது. 7 சபை கால தூதர்கள் மூலமாக அந்த சபை கட்டப்பட்டது. இப்பொழுது 7வது சபையின் முடிவிலே இருக்கிறோம். செருபாபேல் தான் அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான் என்று சொல்லப்பட்டது. பரிசுத்த பவுல் இப்பொழுது உயிரோடு இல்லை, ஆனால் பிரதர் பென்காம் இருக்கிறார், அவர் வந்து தலைக்கல்லை கொண்டு வருகிறார். பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், பவுல் என்ன போதித்தாரோ அதைத்தான் நான் போதித்தேன். அதனால் பவுலுடைய ஊழியமும் பிரதர் பென்காம் ஊழியமும் ரெண்டும் சேம் தான். அதனால் நான் பவுல் போதித்தது தான் நான் போதித்தேன் என்று சொல்லுகிறார். அது அல்பா, இது ஒமேகா. அல்பாவும் ஒமேகாவும் சேம் தான். அதனால தான் செருபாபேல் அஸ்திபாரத்தை போட்டான், செருபாபேல் தான் தலைக்கல்லை கொண்டான். ரெண்டு பேரும் ஒரே ஸ்பிரிட் தான், ரெண்டு பேரும் ஒரே உபதேசம் தான். பவுல் என்ன போதித்தார், அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார், அதை ரியாலிட்டியாக நமக்கு விளக்கி சொன்னது இது பிரதர் பென்காம் தான். அதனால் இடையில கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 2000 வருஷமாக 7 தூதர்கள் மூலமாக ஆண்டோர் தம்முடைய சபையை கட்டி கொண்டு வருகிறார். இப்பொழுது கடைசி நேரத்தில் ஹெட்சோன் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது, முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வந்து, ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்திருக்கிறார். அதை 7வது சபையின் தூதனுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். 7வது சபையின் தூதன் வந்து சபைக்கு அதை அறிவித்திருக்கிறார். இப்பொழுது ஹெட்சோன் வந்திருக்கிறது. ரெண்டுமே மூளைக்கல்லும் தலைக்கல்லும் ஒன்று தான். இட்ஸ் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அது இப்பொழுது வந்திருக்கிறது, நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் நம்ம என்ன சொல்லுகிறோம், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அதிகமான கிரேஸ் கிடைக்கிறது, மோர் கிரேஸ், டோட்டல் கிரேஸ் இந்த நேரத்துக்குரிய செய்தியிலே நமக்கு கிடைக்கிறது. மற்ற காலத்தில் வாழ்ந்தவங்களை விட நமக்கு வந்து டபுள் கிரேஸ் கிடைக்கிறது. அவனுக்கு கிருபை உண்டாவதாக என்று ஒரு முறைதான் சொல்லப்படுகிறது, நமக்கு வந்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று டபுள் போர்ஷன் ஆஃப் அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதியில்லாதவனுக்கு ஒன்றை கொடுப்பது தான் கிரேஸ். தகுதி இல்லை, ஆண்டவர் வந்து கிருபையினாலே அதை எனக்கு தருகிறார். அதனால் டபுள் போர்ஷன் ஆஃப் அன்மெரிட்டட் ஃபேவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் ஒரு தூதனை கொண்டு ஒரு செய்தியை அங்கே சொல்லும் பொழுது அந்த தூதனுக்கு பிறகு அந்த ஹெல்பர்ஸ் அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஒரு தூதன் அந்த காலம் முழுவதும் அவன் ஜீவிப்பதில்லை. அதனால் இப்போ பெர்கமு சபையில் மார்டின் வருகிறார் என்றால் 312-ல் இருந்து 606 வரைக்கும் அது வந்து பெர்கமு சபை. எத்தனை வருஷம், 300 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஒருத்தர் 300 வருஷத்துக்கு மேலே ஜீவிக்க முடியுமா, ஜீவிக்க முடியாது. அதனால் அவர் அந்த செய்தியை கொண்டு வருகிறார். அந்த பெர்கமு சபையின் செய்தியை கொண்டு வருகிறார். அதற்கு பின்பு அவர் காலத்துக்கு பிறகு 606 வரைக்கு இது அனைட்டட் ப்ரீச்சர்ஸ் வந்து அதே செய்தியை போதிக்கிறாங்க. அதே போல் பென்காமி இப்பொழுது இல்லை, இப்பொழுது அதே செய்தியை வந்து நான் போதிக்கிறேன். அப்படி போதிக்கும் பொழுது நான் மட்டுமல்ல, உலகத்தில் இதை உலகம் முழுசும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட போதர்கள் இருக்கிறார்கள். அவர் போதிக்கும் பொழுது அதே மெசேஜ் தான் அது போகுது. அப்பொழுது அந்த காலத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் இந்த செய்தியானது போதிக்கப்படும் பொழுது பிரணன் தான் தூதன், ஆனால் அவர் இல்லை, அவர் மரித்து போனார். அந்த அதே செய்தி அந்த ஹெல்பர்ஸ் கொண்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சபை காலத்திலையும் அந்த தூதனுக்கு முதலாவது வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த தூதன் செய்தியை போதிக்கும் பொழுது அந்த தூதனுக்கு பிறகு அந்த காலம் வரைக்கும் அநேக ஹெல்பர்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவங்க மூலமாக அதே செய்தி அந்த காலத்துக்கு அங்கே போகிறது. பின்பு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தும் பொழுது அது வேற ஒரு சபை காலம் பிறந்து விடுகிறது. இல்லை, மார்ட்டின் லுத்தருக்கு பிறகு அவங்க வந்து லுத்தரன் மிஷின் ஏற்படுத்தும் பொழுது செய்தி வந்து வெஸ்லிஸ் காலத்துக்கு போயிடுது. இந்த மெசேஜ் வந்து ஸ்தாபனமாகாது, இதை ஸ்தாபனமாக்க முடியாது. இந்த செய்தி வந்து ரேச்சரை நோக்கி போகிறது. அதனால தான் நம்ம எட்டர்னல் சர்ச் ஏஜில் இருக்கிறோம், நித்தியமான சபை காலத்தில் இருக்கிறோம். மரணம் என்பது கிடையாது. அதனால் பாருங்கள், இப்பொழுது ஹெட்சோன் வந்திருக்கிறது, ஹெட்சோன் வந்திருக்கிறது. 7 சபை காலங்கள் முடிந்த பிறகு தான் ஹெட்சோன் வருகிறது. இதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மெசேஜ்லேயும் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு மெசேஜோடு உங்கள் லைஃப்பை அடையாளப்படுத்தலைன்னா உங்கள் பேர் ஜீவ புசில், ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவ புசில இல்லைன்னு அர்த்தம். உங்களை அவங்களுடைய ஜீவியம் அடையாளப்படுத்தப்படும் என்றால் உங்கள் பேர் அங்கே இருக்குது, ராப்சரில் கண்டிப்பாக போவீங்க. அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஹெட்சோனில் இருக்கிறீங்க. நம்ம லவோதிக்கையில் இல்லை, நம்ம ஹெட்சோனில் இருக்கோம். நம்ம ஸ்தாபனத்தை விட்டு கடந்து நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறோம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று 2 முறை ஏன் சொல்லியிருக்கிறது என்றால், ஒவ்வொரு காலத்து செய்தியும் அவங்களுக்கு நியூ பேர்த்தை கொண்டு வந்தது. நியூ பேர்த்தை அவங்க பெற்றார்கள், அந்த செய்தி நியூ பேர்த்தை கொண்டது. நமக்கு வந்து இந்த நேரத்துக்கு செய்தி நமக்கு நியூ பேர்த்து மட்டுமல்ல, நமக்கு நியூ பாடியை கொண்டு வருது. ஆமென். அந்த ஸ்போக்கன் வேர்ட் சீட் மெசேஜ், உரைக்கப்பட்ட வித்தின் இந்த உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது வி ஹாவ் ரிசீவ்ட் த நியூ பேர்த். நீங்கள் முதலாவது நியூ பேர்த்தை பெறுகிறீர்கள். தாய் தப்பனுக்கு நம்ம பிறந்தோம், இப்போ வார்த்தையினாலே நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நியூனெஸ் ஆஃப் லைஃப் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பழைய வாழ்க்கையல்ல, புதிதான வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம். புதிதான ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நியூ பாடியை நமக்கு கொண்டு வருது. அதுதான் டபுள் கிரேஸ், நியூ பாடி அண்ட் நாட் கோ இன் டு த கிரேவ். நீங்கள் கல்லறைக்கு போகாதபடி நீங்கள் நியூ பாடியை பெறப்போகிறீங்க. உங்களுடைய சரீரம், அழிந்து போகிற சரீரம் அழிவில்லாத சரீரமாக மாறுகிறது. பி சேஞ்ச்டு ஃப்ரம் மார்டல் டு இம்மார்டாலிட்டி. அதுதான் எ டபுள் போர்ஷன் ஆஃப் கிரேஸ். இதுதான் வந்து வெளிப்பாடு. இதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். இதை ரிசீவ் பண்ணும் பொழுது இந்த வெளிப்பாடை ரிசீவ் பண்ணணும். இந்த நேரத்துக்குரிய செய்தி ஃபுல் வேர்டாக இருக்கிறது, இது ஹெட்சோனாக இருக்கிறது. நான் வந்து இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணும் பொழுது நியூ பேர்த் அடைகிறேன். பின்பு எனக்கு பாடி சேஞ்ச் வருகிறது, நியூ பாடி வருகிறது. மற்ற 7 சபை காலங்களில் இருந்தவங்களுக்கு அது நியூ பாடியை கொண்டு வரல. அவங்க கல்லறைக்கு போனாங்க. நான் கல்லறைக்கு போகிறதில்ல, மார்ட்டாலிட்டிலேருந்து இம்மார்ட்டாலிட்டிக்குள்ளே போய் மேலே எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கு பெறேன். அதனால் இந்த செய்தி விசேஷ செய்தி. இது பார்ட் வேர்டு இல்லை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. இதை ரிசீவ் பண்ணாதவங்க ஹெட்சோன் வந்துட்டா வரலையான்னு சந்தேகம் இருக்கும். 7 சீல் பிலீவ் பண்ணாதவங்க இட்ஸ் அ கம்மிங் ஆஃப் த லார்டு. இதை ஹெட்சோன் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. பவுல் மூளைக்கல்லை கொண்டு வந்தார், இதை பென்காம் வந்து தலைக்கல்லை கொண்டு வந்தார். ரெண்டு பேரும் செருபாபேலுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அதனால் அங்கே பவுல் வந்து மூளைக்கல்லை கொண்டு வருகிறார், பென்னா ஹெட்சோனை கொண்டு வருகிறார். ரெண்டு பேரும் ஒரே மெசேஜ். ஆனால் இந்த மெசேஜ் வந்து மூத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அது ஃபுல் புல்லஸ் ஆஃப் பேர்டாக இருக்கிறது, நமக்கு வந்து பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சரை கொண்டு வருது. அதான் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த கிரேஸ் வருகிறது. யோவான் 1:17 வாசிக்கலாம்.
எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
16 வாசிக்கலாம்.
அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்.
அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். And of his fullness have all we received, and grace for grace, grace upon grace. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், grace upon grace, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இங்கேயும் பாருங்க, டபுள் போர்ஷன் ஆஃப் கிரேஸ் இங்கே வருகிறது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் வந்தது, ஆனால் கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. அவருடைய பரிபூர்ணத்தினால் நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிரேஸ் அப்பான் கிரேஸ். அதனால் கிரேஸ் ஃபார் ரேப்சரிங் ஃபெய்த், நமக்கு கிரேஸ் ஃபார் ரேப்சரிங் ஃபெய்த் கிடைக்கிறது. கிரேஸ் டு லீவ் திஸ் வேர்ல்டு, அதான் கிருபையின் மேல் கிருபை பெறுவதென்றால் ரேப்சரிங். இந்த கிரேஸ் வந்து உங்களுக்கு ரேப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. இது வந்து கிரேஸ் டு லீவ் திஸ் ஏர்த், இந்த பூமியை நம்ம விட்டு இந்த பூமியை விட்டு நம்ம கடந்து செல்வோம். அதான் லீவ் திஸ் வேல், இந்த மெசேஜ் இயேசு கிறிஸ்துடைய கிரேஸ் அவிதமாய் கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் உச்ச கட்டத்தில் எப்படி முடிகிறது என்றால், ஒரு கூட்டமான ஜனங்கள் மரணத்தை காணாதபடி மேலே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அவருடைய ஊழியம் அங்கே அப்படி போய் முடிவடையும். அதான் கிருபையின் மேல் கிருபை பெற்று ஒரு கூட்டமான மக்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த 2000 இதோ ஒவ்வொருத்தராக ஆட் பண்ணப்பட்டு கொண்டு வருகிறார்கள். உலகமெங்கிலும் இந்த மெசேஜ் போகிறது. அது ஜனங்களை வந்து அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வருகிறது. அது ஒரு கிருபை. இப்பொழுது என்னென்னா, கிருபையின் மேல் கிருபை நம்ம கிரேஸ் ஃபார் ரேப்சரிங் ஃபெய்த் நமக்கு தருகிறது. இந்த கிரேஸ், இந்த மெசேஜ் நமக்கு ரேப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வந்து ஃபெய்த் டு லீவ் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்படியான கிருபை தருகிறது. ஆமீன்.
ஆமீன்.
எவ்வளோ பெரிய சுலாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஹெட்ஸோன் என்னென்னா, ஹெட்ஸோன் வந்து ஒரு பீப்புள் ஃபார்மாக இருக்குது, ஒரு எலெக்டட் பீப்புள். கிரைஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பீப்புள் அட் த எண்ட் ஆஃப் த 7 சர்ச் ஏஜஸ் வித் த ரெவலேஷன் ஆஃப் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட். ஒரு கூட்டமான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறாங்க, பரிபூர்ணமான வார்த்தையில் இருக்கிறார்கள். அவங்க தான் ஹெட்ஸோனாக இருக்கிறாங்க. நீங்கள் தான் உலகத்துக்கு, இந்த மனவாட்டி தான் ஹெட்ஸோனாக இருக்கிறார்கள். அதனால் என்ன சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ஒரு ஜனங்கள் வடிவத்திலே இருக்கிறார். கிரைஸ்ட் இன் பிரைட் ஃபார்ம். ஒரு கூட்டமான மக்கள் வந்து 7 காலங்கள் முடிந்த பின்பு அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ரிசீவ் பண்ணும் பொழுது அவர்கள் வந்து கிறிஸ்து மனவாட்டியின் ரூபத்திலே அவர்கள் மூலமாய் காணப்படுகிறார். அப்படியானால் நீங்கள் தான் அந்த ஹெட்ஸோனாக இருக்கிறீங்க. இந்த டாப்பில் வந்து ஹெட்ஸோன் வருகிறது. இன்றைக்கு ஹெட்ஸோன் வரும் பொழுது நமக்கு வந்து கிருபையின் மேல் கிருபை, கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிரைஸ்டின் பிரைட் ஃபார்மாக இப்பொழுது காட்சி அளிக்கிறார் உலகத்துக்கு. இன்றைக்கு பிரைட் ஃபார்மாக காட்சி அளிக்கிறார். அவர்கள் அந்த ஜனங்கள் வந்து கிருபையின் மேல் கிருபை பெறுகிறார்கள். அது மாத்திரம்ல, சகரியா 4:7 சொன்னவழவே கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, டபுள் போர்ஷன் ஆஃப் கிரேஸ் கிடைக்கிறது. நியூ பேத் அண்ட் ராப்சர், பாடி சேஞ்ச், நியூ பேத் அண்ட் பாடி, நியூ பாடி நமக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு நியூ பாடி கிடைக்கல, நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கு நமக்கு நியூ பாடி கிடைக்கிறது. ஆண்டவர் இந்த பாடியை எங்காக மாற்றி மகிமை அடைய செய்ய போகிறார். ஆமீன். நம் மரணத்தை காணாதபடி எனக்கை போல எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெறப்போகிறோம். அதனால்தான் கிருபை உண்டாகும். நீங்கள் இதில் வளரணும், இந்த கிரேஸில் வளரணும். இந்த நீங்கள் கேட்குற இந்த வெளிப்பாடு அதுதான் உங்களுக்கு அதை கொண்டு வரும். வெளிப்பாடு இல்லாத சபை வந்து தரிசனம் இல்லாத சபை. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் வில் பெரிஸ். அந்த சபை மக்கள் விழுந்து போவார்கள், கைவிடப்படுவார்கள், ராப்சரில் பங்கு பெற மாட்டார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இங்கே வெளிப்பாட்டுக்கு மேலே வெளிப்பாடு கொடுக்கப்படும் பொழுது இந்த ரெவலேஷன் வந்து செவன் தண்டர்ஸ் ஆகியிருக்கிறது. இந்த செவன் தண்டர்ஸ் உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருது. இது கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிருபையின் மேல் கிருபை உங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆமென். நியாயப்பிரமாணமானது மோசேயின் மூலமாக வந்தது. அந்த 17 வசனத்தை வாசிக்கலாம்.
எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உண்டாயின. நியாயப்பிரமாணமானது மோசேயினாலே கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. கிரேஸ் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணமாய் இருக்கிறது, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினாலே வந்தது. அது வந்து நமக்கு கிரேஸை கொண்டு வருது. நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் முடிவிலே இருக்குது. மெந்தன் வந்து ஜெகோவா ஜெரே என்ற செய்தியிலே இவ்விதமாக சொல்லுகிறார். ஆடாமோடு ஆண்டவர் ஒரு கவனன் பண்ணுறார், ஆடாமிக் கவனன்ட். அதை வந்து நம்ம என்ன வாசிக்கிறோம், இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீ சாகவே சாவாய், ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது அவன் என்றைக்கும் சாக மாட்டான். அதெல்லாம் அவனுக்கு இந்த மரத்தின் கனியை புசியாது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசியாதே என்று சொல்லி அவனோடு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இது ஆடாமிக் கவனன்ட். இந்த கவனன்ட் வந்து கண்டிஷனல் கவனன்ட் என்று சொல்லப்படுகிறது, நிபந்தனை உள்ள உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் ஒரு நிபந்தனை இருக்கிறது, அப்பொழுது தான் அந்த உடன்படிக்கை படி செல்லுபடியாகும். நீ வந்து இதை செய்யாமல் இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இதை செய்தால் இந்த மரத்தின் கனியை புசித்தால் சாகவே சாவாய், ஷுவர்லி யூ வில் டை என்று ஆண்டவர் ஆதாமோடு சொல்லி எங்கள் பொருத்தனை பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாம 2:17 நம்ம வாசிக்கிறோம். ஜெகோவா ஜெரே என்ற செய்தி 62:7-5 கொடுத்த செய்தியில் 39 பேரகிராஃபில் இருந்து பென்காம் இவ்விதமாக சொல்லுகிறார். ஒன் ஆஃப் தம் வாஸ் த ஆடம் கவனன்ட். காட் மெய்ட் அ கவனன்ட் வித் த மேன். இஃப் யூ வில் ஐ வில், நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன், நீ இதை செய்யலைன்னா நான் உனக்கு அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனல் கவனன்ட், நிபந்தனையுள்ள உடன்படிக்கை செய்தார். அதன் பின்பு அவன் அதை மீறிவிட்டான். அண்ட் ஹீ ப்ரோக் இட். சர்ப்பமானது எவாளை வஞ்சித்தது நிமித்தமாக அவன் அந்த உடன்படிக்கையை மீறிவிட்டான். தென் காட் மெய்ட் அ கவனன்ட் வித் நோவா. அதன் பின்பு ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். நோவா வந்து உடன்படிக்கை பண்ணி அவனை வானவில்லை அந்த அடையாளமாக அங்கே காண்பித்த. ஆனாலும் நோவா வந்து உடன்படிக்கையை மீறிவிட்டான். அவன் பயிரிடுறவனாக மாறினான். பயிரிடும் பொழுது திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை பழங்கள்லாம் அங்கே வந்தது. அப்பொழுது நோவா என்ன, திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 9:21 வாசிக்கலாம்.
அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்.
இது அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். தொடர்ந்து பின்னால் இருக்க வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் திராட்சை பழத்தினாலே திராட்சை ரசத்தை உண்டாக்கி அதை குடித்து வெறி கொண்டு வெறிக்கும்படியாக குடித்திருக்கிறான். ரொம்ப ஜாஸ்தி குடிச்சிருக்கிறான். குடித்து அவன் படுத்திருக்கிறான், வஸ்திரம் விலகி இருக்கிறது. அவ்விதமான ஒரு நிலையிலே அவன் வந்து நேக்கடாக படுத்து கிடக்கிறான். இவ்விதமாக செய்யும் பொழுது அவன் உடன்படிக்கையை மீறிவிட்டான். அது ஒரு கண்டிஷனல் கவனன்ட். நோவா கூட ஆண்டவர் ஒரு நிபந்தனையுள்ள உடன், நீ வந்து ஒழுங்கானபடி என்னுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜீவிக்கவில்லை என்றால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. இப்பொழுது அவன் உடன்படிக்கையை மீறிவிட்டான். ஹீ ப்ரோக் த கவனன்ட். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நோவாவோடு செய்த உடன்படிக்கை வந்து அது கிரேஸ் கவனன்ட் கிடையாது, அது கண்டிஷனல் கவனன்ட். அதனால் மனுஷன் அதை கடைப்பிடிக்க முடியலை. ஈ மேக் எ கவனன்ட், இஃப் யூ வில் ஐ வில், ஈ பிரேக் இட். அவன் வந்து அதை முறித்து போட்டான். அதன் பின்பு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். மூன்றாவதாக ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த உடன்படிக்கை வந்து அன்கண்டிஷனல் கவனன்ட் அல்லது கிரேஸ் கவனன்ட், கிருபையின் உடன்படிக்கை. கிருபையின் உடன்படிக்கை என்னவென்றால் நீ வந்து உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன். ஆதியாகமம் 12 முதல் சில வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ உன் ஜனத்தையும் இதை விட்டு நீ புறப்பட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னை ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளே, உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன், நீ வந்து செய்ய மாட்டா, நீ அதை மீறிடுவா, ஆனால் நான் வந்து உன்னை வந்து என்ன கிருபையினாலே உன்னை பாதுகாப்பேன், நீ வார்த்தையை விட்டு விலகாதபடி உன்னை பாதுகாத்து உன்னை வார்த்தையை கீழ்ப்படியை பண்ணும்படியாக நான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உனக்காக நான் எல்லாமே செய்வேன் அப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய கவனன் வந்து கிரேஸ் கவனன்ட். ஆபிரகாமியுடைய கவனன் அன்கண்டிஷனல் கவனன்ட். அதே போல் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கிரேஸ் கவனன்ட் பண்ணியிருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை பெர்ஃபெக்ட் பண்ணி, நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி, உன்னை வந்து பூரணமாக்கி, உன்னுடைய குறைகளெல்லாம் மன்னித்து, உன்னை சீர்படுத்தி, உன்னை வந்து நானே எல்லாத்தையும் செய்து உன்னை நானே மேலே கொண்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வேலை என்னென்னா விசுவாசிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்காக எல்லாத்தையும் செய்வார். இந்த வசனத்தை கடைப்பிடிக்கிறது எப்படி? ஆண்டவர் உதவி செய்வார். இந்த மெசேஜில் நீங்கள்லாம் வந்திருக்கீங்களே, எப்படி வந்தீங்க? நீங்கள்லாம் வந்து டிவி பார்க்க மாட்டீங்களாம்ல, எப்படி உங்களால் டிவி பார்க்க முடியாமல் இருக்குது? அது ஆண்டவருடைய கிரேஸ்னால் நம்ம அதை செய்யும். நீங்கள் எப்படி ஜுவல்ஸ் போடாமல் இருக்கிறீங்க? எப்படி இது கிரேஸ் கவனன்ட்டில் இருக்கேன். அவர் எனக்காக எல்லாம் செய்கிறார். அவர் எனக்கு அந்த விதமான ஆவியை தந்து அந்த உலகத்தை வெறுக்கும்படியாக செய்கிறார். உங்களுக்கு உங்கள் சுயமுயற்சியில் அதை செய்ய முடியாது. அதனால் அவரே வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்க அவரே உதவி செய்கிறார். எல்லாமே அவரே எனக்காக எல்லாத்தையும் செய்கிறார். அவரே என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், என்னை பூரணப்படுத்தி என்னை மகிமையில் கொண்டு சேர்க்கிறது அவர் பொறுப்பு. அல்லேலூயா. நான் அவிதமான கவனன்ட்டில் இருக்கிறேன். இதை செய்யாத அதை செய்யாதுன்னு அப்படி ஒரு ரூல்ஸில் நான் இல்லை, ஒரு கமாண்ட்மெண்ட்டில் இல்லை, ஒரு கட்லைன் படி இல்லை. நான் வந்து கிரேஸில் இருக்கிறேன். அந்த கிரேஸ் என்ன வந்து அந்த வார்த்தையை கடைப்பிடிக்க செய்கிறது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறது, அந்த கிரேஸ் இம்மட்டும் நிலைத்திருக்க செய்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிரேஸ்னால தான் நான் மேலே பங்கு பெற போகிறேன், எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கு பெற போகிறேன். என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய முயற்சினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, இது அவரால் எல்லாமே எனக்கு நான் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆமீன். அதுதான் கிரேஸ் கவனன்ட். அதுதான் ஃபெய்த். அதுதான் விசுவாசம். அதில் வந்து ஃபெய்த்து மட்டும்தான் வேணும். விசுவாசிக்க மட்டும் செய்ய வேண்டும். விசுவாசித்தால் எல்லாமே கூடும். ஆமீன். அதனால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறான். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 75 சொல்கிறார். 100 குழந்த பிறகு எப்படி பிறக்கும்? அவன் அதை விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னார், அவர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய வார்த்தை பொய்யாக மாறாது. அதனால் தேவன் எவ்வளவேனும் அவர் பொய் உரையாத தேவன். அவருடைய வார்த்தையை வந்து இதை விசுவாசத்துக்கு ஏதுவாக இராமலும் அதை விசுவாசிக்க முடியாது. அவன் அதை விசுவாசித்தான். விசுவாசிக்கும் பொழுது அவனுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செய்தார். இதே போல் நம்ம ஃபெய்த்து கவனன்ட்டில் இருக்கும். நம்ம ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியாக இருக்கிறோம். ஆமீன். ஆபிரகாம் கிரேஸ் கவனன்ட்டில் இருந்தால் நீங்களும் கிரேஸ் கீழே இருக்கிறீங்க. உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த முஸ்லீம்ஸ்கள் வந்து நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவர்கள், அதனால் நாங்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறோம், நாங்களும் வந்து ஆபிரகாமுடைய சந்ததி தான் என்று அவங்க கிளைம் பண்ணுறாங்க. யூதர்கள், நாங்கள் மாம்சத்தின்படி ஈசாக்கு மூலமாக பிறந்ததுனால நாங்கள் இஸ்ரவேலர்கள், நாங்கள்தான் உண்மையான ஆபிரகாமின் சந்ததி என்று அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க. ஆபிரகாமை தகப்பனாக உரிமை கொண்டாடுகிறார்கள். இன்னும் நீங்கள் பார்க்க போனால் கிறிஸ்தவங்க எல்லா சாபனமும் ரோமன் கத்தோலிக்கு முதற்கொண்டு எல்லா சாபனும் ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லி அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க. ஆபிரகாமை உரிமை பாராட்டுகிறார்கள். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஆபிரகாமை தான் ஒரு லீடராக வைக்கிறாங்க. ஹெட் ஆஃப் த ரேஸ், நம்ம எங்களுடைய சந்ததியினுடைய தலைவர் வந்து தலை வந்து ஆபிரகாம் தான். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று கிளைம் பண்ணாலும் அவங்க ஆபிரகாமின் சந்ததி ஆக முடியாது. அவர் ஒரு சந்ததியை தான் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 3:16,
ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் முன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே.
That seed is Christ. ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு வந்தது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் யெகோவா யெகோவாயிரே என்று வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏல் சடாய் என்று வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மெல்கிசிதேக் என்று வெளிப்படுத்தினார். இவ்விதமாக ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை உடையவனாக இருந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். இந்த ரெவலேஷன் எல்லாமே ஆபிரகாமுக்கு தான் வருது. அதனால் ஆபிரகாமுக்கு உண்டான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு. அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்து மாம்சத்தின்படி அவர் ஒரு யூதர் அல்ல, அவர் தேவனின் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசகுமாரனாக இருக்கிறார். த ஃபெய்த் சன் ஆஃப் ஏப்ரகாம், த ராயல் சன் ஆஃப் ஏப்ரகாம். அது மாம்ச பிரமாண யூதர் போல இயேசு கிறிஸ்து யூதனும் கிடையாது, பிரஜாதியாரும் கிடையாது. அவர் வந்து காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியாக இருக்கிறார். அதே போல் நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு என்ன வெளிப்பாடு இருந்தது? ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. சொல்கிறத சரியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஆவிக்குரியங்களாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து அவர் யூதன் அல்ல, ஆபிரகாமுடைய மாம்ச சந்ததியில் பிறக்கலை. மாம்ச சந்ததியில் பிறந்திருந்தார்னா அவர் வந்து காடாக இருக்க முடியாது. இது ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததி. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தினார். 18 அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார். 14 அவர் வந்து அவருக்கு மெல்கிசிதேக்காக வெளிப்படுத்துகிறார். 17 எல் சேல் சடாயாக வெளிப்படுத்துகிறார். 22 ஜெகவா ஜெரே யெகவாயிரே என்று வெளிப்படுத்துகிறார். இதெல்லாமே அவன் வந்து வாழ்நாள் முழுசும் அவன் இயேசு கிறிஸ்துனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு தான் அப்படி வெளிப்படுத்தினார். அதே போல் நம்ம இன்றைக்கி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை பெறும் பொழுது நீங்கள் வந்து நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் நீ கிளைம் பண்ண முடியும். யூதர்கள் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிப்பாடு வரல. யூதர்கள் மாம்ச பிரமாண சந்ததி. நம்ம வந்து ராயல் சீட் ஆஃப் ஏப்ரகாம், ராஜரீக வித்தாக இருக்கும், ஃபெய்த் சீட் ஆஃப் ஏப்ரகாம். ஹல்லேலூயா. அதனால் அது அவனுக்கு தான் அந்த அன்கண்டிஷனல் கவனன் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி நியூ பேத் அடைஞ்சிருக்கவங்க, ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் உடையவங்க தான் இந்த உலகத்தில் உண்மையான ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கிறோம். நம்ம அன்கண்டிஷனல் கவனன்ட்ல இருக்கிறோம், நிபந்தனையற்ற உடன்படிக்கை. ஆபிரகாமுக்காக ஆண்டவர் எல்லாத்தையுமே செய்தார். ஆபிரகாமுக்காக அவர் யுத்தம் பண்ணினார். ஆபிரகாம் வந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக அவனை அவர் வந்து ஆயத்தப்படுத்தினார். எல்லாமே ஆபிரகாமுக்கு அவர் வந்து அவரே செய்தார். அதுதான் அன்கண்டிஷனல் கவனன்ட். அதே போல் நான் அன்கண்டிஷனல் கவனன்ட்னா வந்து உலக தோற்றத்துக்கு முன்னதாக தேவனிடத்தில் இருந்தேன், இப்பொழுது ஆண்டவர் என்னை மாம்சத்தில் கொண்டிருக்கிறார், இது வரைக்கும் அவர் தான் என்னை நடத்திக்கிட்டு போகிறார், என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் அவரால் தான் நடக்கிறது, எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த ரெவலேஷன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னா நீங்கள் வந்து அன்கண்டிஷனல் கவனண்டில் இருக்கீங்க, கிரேஸ் கவனண்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறீர்கள். இந்த ஃபெய்த்தை வந்து பவுலுடைய உபதேசம்லாம் கொஞ்சம் கடினமான உபதேசம். அதே தான் பிரதர் பிரணம் போதிக்கிறார். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் பவுல் உபதேசம், இது தான் பிரதர் பென்காம் உபதேசம். இது தான் இந்த ரெவலேஷனில் இருக்கிறவங்க தான் உண்மையான ஆபிரகாமின் சந்ததி. அதனால் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேலர்கள் வந்து மாம்ச பிரமாண சந்ததி. அந்த சந்ததிக்கே ஆண்டவர் இரக்கத்தை காண்பிப்பார் என்றால், கிருபையை காண்பித்தால் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக காண்பிப்பார். உண்மையான ஆபிரகாமுடைய சந்ததி நீங்கள் தான், இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது. நீங்கள் தான் அன்கண்டிஷனல் கவனண்ட்டில் இருக்கிறீங்க, நிபந்தனையற்ற உடன்படிக்கையில் இருக்கிறீர்கள். அது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். ஆடாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், ஆனால் சர்ப்பத்துக்குள்ளே பிசாசு புகுந்து, சாட்டன் புகுந்து ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது அதான் அந்த கனியை புசிக்கிறார். புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசிக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது? அந்த ஃபால்ஸ் யூனியன் ஏற்படுகிறது. சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் அந்த ஃபால்ஸ் யூனியன் ஏற்படும் பொழுது உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள், ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். கவனன்ட் வந்து அவங்க கவனண்ட்டில் நிலைத்திருக்க முடியவில்லை. ஒரு ஃபால்ஸ் யூனியன் வந்து அங்கே அவிதமான சூழ்நிலையை ஏற்படுத்தினது. அப்பொழுது அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த தோலினாலே அவருடைய நிர்வாணத்தை மூடினார் என்று ஆதி அம்மா 3:20-21 வாசிக்கிறோம். காயின் வந்து அங்கே பிறந்தான், பொல்லாங்கனால் உண்டானான் என்று பைபிளில் எழுதப்படுது. சர்ப்பத்தின் வித்து அங்கே வந்தது. இவ்விதமாக உடன்படிக்கை மீறி போட்டனாலே இதை நினைச்ச ஆண்டவர் பூமியை சபித்தார். அது முள்புதர்களையும் அது புதர்களையும் அது உண்டு பண்ணும். முகத்தின் வேர்வை நிலத்தில் விழுந்து பாடுபடுவாய். நீ அதிக வேதனையோடு பிள்ளை பெறுவாய். நீ வாழ்நாள் முழுசும் நீ வந்து உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியதாய் வரும். கடைசியாக நீ மண்ணினால் உண்டானாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த கிரேஸ் கவனன், அந்த கவனந்து அங்கே முறிக்கப்படும் பொழுது அவங்க மேலே சாபம் வந்தது. காரணம், அந்த சர்ப்பம் ஒரு ஃபால்ஸ் யூனியனை கொண்டு வந்தது. அந்த ஃபால்ஸ் யூனியனால தங்களை நேக்கட் என்று அறிந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாவம் மூடத்தக்கதாக ஆட்டுக்குட்டியின் தோலை அங்கே கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதே போல் நோவாவோடு பண்ண உடன்படிக்கை, அவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி திராட்சை ரசத்தினாலே வெறி கொண்டிருக்கும் பொழுது அவனும் வந்து அவனுடைய நேக்கட்னஸும் அங்கே எக்ஸ்போஸ் ஆனது. வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது அங்கே நோவாவுடைய குமாரர்கள் 2 பேர், அந்த சேத்து யாப்பேத்து 2 பேர் வந்து அவனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்து ஆட்டுத்தோலினாலே அவங்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறார். அவங்க நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். இப்பொழுது நோவாவும் நிர்வாணியாக இருக்கிறான். அவனுடைய நிர்வாணத்தை அந்த 2 குமாரர்கள் வந்து மூடினார்கள். பின்னால் வந்து அந்த பார்க்காதபடி நிர்வாணத்தை மூடினார். அதே தான் ஆதியாமத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே நடந்தது. அங்கே ஒரு ஃபால்ஸ் யூனியன் வந்தது, இங்கேயும் ஃபால்ஸ் யூனியன் வந்தது. ஆடம் வந்து அந்த காலத்தில் எல்லாருக்கும் ஹெட் அவன்தான், ஹெட் ஆஃப் த ஹியூமனிட்டி. எல்லாருக்கும் அவன்தான் வந்து லீடராக இருந்தான். இப்பொழுது அந்த பழைய உலகம் தண்ணினால் அழிஞ்சு போச்சு. ஒரு நாள் மலையிலேயே எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு. சென்னையில், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இதை விட அதிக மழை, இதை விட அதிக பேர் மரிச்சிருக்கிறாங்க. இந்த புயல் மத்தியில் இந்த வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே திருநெல்வேலியிலேருந்து புளியங்குடிங்க இடத்துலேருந்து சகோதரி கிருஷ்ணவேணி ராபோஜன் எடுத்துகிட்டே திரும்பிட்டாங்க. அவங்க செங்கல்பட்டை தாண்டியிருப்பாங்க, புயல் ஆரம்பிச்சு அவங்க போய் பத்திரமாக சேர்ந்துட்டாங்க. அது மத்தியிலையும் ராபோஜன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ மனோ இங்கே வரும்பொழுது இப்போ மழை இல்லை, அது ஒரு வாரத்துக்கு முன்னாலே மழை முடிஞ்சிட்டு. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எல்லா சீசனையும் அனுகூலமாக்கி தர. இன்னும் வந்து புயல் வரும், மழை பெய்யும், அப்பொழுது சென்னை பட்டணமே அது அழிஞ்சு போகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு நாள் மழையே தாங்கலை, 40 நாள் மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மழை பெஞ்சது மட்டும் இல்லை, பூமியில் இருக்க ஊற்றும் திறந்து போச்சு. இதனால் உலகமே மூழ்கி போச்சு. நோவா இப்பொழுது புதிய உலகத்து நியூ ரேஸுக்கு அவன் வந்து ஃபாதராக இருக்கிறான், ஹெட் ஆஃப் த நியூ ரேஸ். ஆண்டவர் அவங்க கூட என்னச்சா உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆடம் வந்து ஹெட்டாக இருந்தான், அவன் விழுந்து போனால அவனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த எல்லாமே விழுந்து போச்சு, உலகமே விழுந்து போச்சு. இங்கே நோவா வந்து அவன் வந்து நியூ ரேஸுக்கு, புதிய சந்ததிக்கு, புதிய உலகத்துக்கு அவன் தலைவனாக இருக்கிறான். இவன் வந்து திராட்சரசம் குடித்து வெறி குண்டு அப்படி இருக்கும் பொழுது உடன்படிக்கையை மீறிவிட்டான். உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க முடியவில்லை, தேவனோடு செய்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க முடியவில்லை. அதனால் அவனுக்கு கீழே இருந்த எல்லாமே சபிக்கப்பட்டது. அங்கே வந்து சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, இங்கே வந்து அதே காரியம்தான் திருப்பி நடக்குது. அதே காரியம் அந்த புதிய உலகத்திலையும் அதே காரியம் நடக்கிறது. இது காம், நோவாவுடைய காம் வந்து ஸ்டெப் மதரோடு கூட அவன் ஐக்கிய கொள்கிறான். ஸ்டெப் மதரோடு கூட கான்டாக்ட் வைக்கும் பொழுது கானான் பிறந்தான். அதனால் இந்த கானான் அந்த குழந்தை வந்து விவாகத்துக்கு அப்பாற்பட்டு பிறந்ததினாலே, அது தகாத விதமாக பிறந்தனாலே, அங்க நோவா வந்து கானானை சபித்தான். கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9:25.
கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக
கானான் சபிக்கப்பட்டவன் என்று நோவா சொல்லுகிறான். பாருங்க, ஏதேனில் என்ன நடந்ததுதான், அதுதான் நியூ வேர்ல்டு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அதே பாவம் நடக்கிறது. இப்பொழுது இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்ததாக இருக்கிறது. சின் கர்ஸ்டு வேர்ல்டு, பாவத்தினால் சபிக்கப்பட்ட உலகத்திலே நீங்களும் நானும் இப்பொழுது ஜீவிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் கிரேஸ் கவனண்டை கொண்டார். அதனால் இவங்கெல்லாம் உடன்படிக்கை பட்டியல நிலச்சிருக்கனால ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கைனா ஏவாளோடு சர்ப்பமானது ஃபால்ஸ் யூனியன் கொண்டு வந்தது. இதோ நோவாவின் குமாரன் காம் தன்னுடைய நோவாவுக்கு முதல் மனைவி மரித்து போனாள், ரெண்டாவது மனைவி இருக்காள் நாமாள். அவள் எங்காக இருக்கிறாள், இதோ என்ன அந்த நாமாளோடு கூட இந்த காம் வந்து ஐ செப் மதரோடு ஃபால்ஸ் யூனியன் பண்ணும் பொழுது, கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது, இதோ என்ன சொன்னால் அந்த மனைவி அவனுடைய மனைவியோடு கூட இவன் பிரவேசிக்கும் பொழுது அதே பாவம்தான், ஏதேனும் நடந்த அதே பாவம்தான். அதுதான் மறுபடியும் வரும் பொழுது இந்த உலகம் இப்பொழுது சபிக்கப்பட்ட உலகமாயிருக்கு. அவன் அந்த கானான் சபிக்கப்பட்டவன். இந்த உலகம் ஆதாம் அந்த ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்கும் பொழுது உலகம் சபிக்கப்பட்டதாக மாறினது. இப்பொழுது மறுபடியும் உலகம் சபிக்கப்பட்டதாக இருக்கு. சின் கர்ஸ்டு வேர்ல்ட், அதை பெண்கான் விதமாக சொல்கிறார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப அக்யூரட்டாக இருக்குது. சின்கர்ஸ், பாவத்தினால் சபிக்கப்பட்ட உலகத்திலே நீங்களும் நானும் ஜீவித்து கொண்டிருக்கோம். இந்த வேர்ல்டு நம்ம நேசிப்பதில்லை, இது சின்கர்ஸ்டு வேர்ல்டு. நம்ம கத்தரை நேசிக்கிறோம், உடைய வார்த்தையை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இங்கே நடந்தது. அதனால் என்ன சொன்னால் இப்பொழுது கிரேஸ் கவனன்ட் வரும்பொழுது அந்த ஃபால்ஸ் யூனியன் நடக்கலை. அந்த ஃபால்ஸ் யூனியன் நடக்கிறது வந்து நடக்காமல் ஆபிரகாமால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சா இல்லை, கர்த்தர் ஸ்டாப் பண்ணார். உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன். அல்லேலூயா. அதுதான் கிரேஸ் கவனன், அதுதான் ஆபிரகாமிக் கவனன்ட். நீங்கள் ஆபிரகாமிக் கவனன்ட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் கிரேஸ் கவனன்ட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் அன்கண்டிஷனல் கவனன்ட்டில் இருக்கீங்க. உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன். அதனால் அந்த ரெண்டு கவனன்ட்டில் வந்து சாட்டன் வந்து பாவத்தை கொண்டு வந்தான், ஃபால்ஸ் யூனியனை கொண்டு வந்தான். அதனால் சபிக்கப்பட்டார்கள், உலகம் சபிக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாம்கிட்ட வந்து அதே டெம்டேஷனை வந்து சாத்தான் கொண்டு வரும்பொழுது, ஃபால்ஸ் யூனியனை கொண்டு வர வேண்டும் என்று சாத்தான் முயற்சி செய்யும் பொழுது ஆபிரகாமால் அது ஸ்டாப் பண்ண முடியலை. கர்த்தர் உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்ன மாதிரி அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். இதுதான் கிரேஸ், ஒரு பெரிய கிரேஸ். நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்கிறீங்கன்னா அது பெரிய கிரேஸ். அதெல்லாம் ஆண்டவர் வந்து அவனுக்காக அவர் செய்தார், ஆபிரகாமால் செய்ய முடியாது. ஆபிரகாம் சாராளும் 100 வயசு 90 வயசு, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அவங்க வந்து கேராருக்கு போகும் பொழுது அந்த அந்த நாட்டில் வந்து சாராளை போல அழகான பெண் யாருமே இல்லை. அவன் தனக்கு ஒரு பெண் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது சாராளை பார்த்த உடனே அந்த சாராளை விவாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் அவன் வந்து ஆபிரகாம்கிட்ட கேட்குறான், இது யார், என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனை கொண்டு போட்டுட்டு அவன் மனைவியை எடுத்துக்கிடுவாங்கன்னு ஒரு பயம். அவகிட்டையும் சொல்லிட்டான், நீ கேட்டால் வந்து நான் என் அவர் வந்து என்னுடைய சகோதரன் சொல்லிடுன்ட்டான். அதே போல் அவனும் போய் சொல்லிட்டான். இதனால் இவன் என்ன செய்தான் என்றால் அவளை வந்து தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படியாக அவன் வந்து அவளை கூட்டிக் கொண்டு போய்விடுகிறான். ஆதி அமை 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனால் இன்றைக்கி நைட்டில் தூங்கிட்டு நாளைக்கு காலையிலே அதிகாலையிலே மேரேஜ் மேரேஜை நடத்தி அவளை நான் மனைவியாக வாழப்போகிறேன் என்று அவன் அவிதமாக தீர்மானம் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டான். அப்போ விவாகம் செய்கிறதுக்கு பிரதர் பென்கன் தன்னுடைய செய்தியில் இங்கே ட்ராமாவாக சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக மேரேஜ் நடக்க வேண்டும், அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாக திடீர்னு அவனுக்கு பயங்கரமான தூக்கம் வந்துவிட்டது. அதனால் அவன் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உடனே சொப்பனம் வருது, நீ வந்து அவளை தொடாதே, அவளை தொட்டால் நீ செத்தாய், உன்னுடைய தேசமும் அழிஞ்சு போ. ஆதி அவன் 20:3 வாசிக்கலாம்.
தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார்.
நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் இன்னொருடைய மனைவியாய் இருக்கிறாளே. தொடர்ந்து வாசிக்கலாம்.
அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் என் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா?
இவள் என் சகோதரி என்று அவன் சொல்லவில்லையா?
அவன் தன் சகோதரன் என்று இவள்
அவளும் வந்து சொன்னாளே, அவன் தன் சகோதரன் தான் சொன்னாளே. நான் உண்மையான இதயத்தோடு தான் அதை செய்தேன். தொடர்ந்து வாசிக்கலாம்.
உத்தம இதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இதயத்தோடே நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை.
தொடர்ந்து வாசிக்கிறேன்.
அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான், நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக.
நீ உத்தம இதயத்தோடு தான் செய்திருக்கிற, அதனால நானும் நீ பாவம் செய்யாதபடி உன்னை பாதுகாத்தேன். அது பாருங்க, அதான் கிரேஸ். தவறு செய்யணும்னு நினைச்சி முயற்சி எடுக்கும் பொழுது எல்லாமே வந்து சரியா வந்துட்டு, இப்பொழுது அவன் தவறு செய்ய விடாதபடி ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையினால அபிமெலேக்கையும் அவர் தடை பண்ணினார். இதோ சாராள் வந்து தவறு செய்ய விடாதபடி அபிமெலேக்கு ஹார்ட்ல அவர் பேசி, தொடாதபடி நான் வந்து உன்னை பாதுகாத்தேன், இப்பொழுது நீ அவளை அவனிடத்துல அனுப்பிவிடு, ஆபிரகாம்கிட்ட அனுப்பிவிடு, அல்லது நீ செத்தாய், உன்னை சேர்ந்த எல்லாரும் செத்தாங்க. பாருங்கள் ஆண்டவர் எப்படி செய்கிறாரு பார்த்தீங்களா? அதான் அவன் எதுன்னு எப்படி நான் அவன் கிரேஸ் கவனன்ட்டில் இருக்கான். ஆபிரகாமா வந்து அவன் வந்து கூட்டிக்கிட்டு போகிறத இவன் தடை பண்ண சண்டை போடலை. இவன் அந்த ராஜாட்ட சண்டை போட முடியாது, அவன் தன்னை மனைவி விட்டுட்டான், அவனால் காப்பாற்ற முடியலை, ஆனால் ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அவன் எந்த நான் கிரேஸ் கவனன்ட்டில் இருக்கான். இது அவள் ஒரு அவள் மூலமாக ஒரு பரிசுத்த வித்து வரப்போகிறது. அந்த பரிசுத்த வித்து வந்து அது சீர்கட்டு போகக்கூடாது, அது கெட்டுப்போகூடாதுன்னு சொல்லி அவனுடைய மனைவியை தொடாதபடி ஆண்டவர் அபிமெலேக்குக்கு எச்சரிப்பு கொடுக்குறார். நீ அவளை விட்டு விடு, நீ அந்த மனுஷன்ட்ட அனுப்பிவிடு, அல்லது நீ செத்தா. இதுதான் கிரேஸ் கவனன். ஆனால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்க அது ஆண்டவர் அனுமதிச்சிட்டார். அது வந்து கிரேஸ் கவனன்ட்டில் இல்லை, அவன் வந்து கண்டிஷனல் கவனன்ட்டில் இருக்கான். நோவா குறி அவ்வளோ பெரிய பக்திமான், அந்த உலகத்திலே அவன் தான் நீதிமானாக இருக்கிறான். அவன் வந்து குடித்து வெறி கொண்டிருக்கிறான்னா அவனை ஆண்டவர் அப்படியே அனுமதிச்சிட்டார். அவன் கிரேஸ் கவனன்ட்டில் இல்லை, அவன் கண்டிஷனல் கவனன்ட்டில் இருக்கான். நீங்கள் இன்றைக்கி கிரேஸ் கவனன்ட்டில் இருக்கிறீங்க. அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இந்த வருகிற நாட்களில் புதிய வருஷத்திலிருந்து நீங்கள் அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரும். ஆண்டவரே நம்முடைய கிருபையினால் என்ன நடக்கும், அதனால் நம்மை குறித்து பெருமைப்படுத்தும் பொழுது பெரிய பக்திமான் காமிக்கும் பொழுது ஆண்டவர் விழ வச்சிருவார், அனுமதிச்சிருவார். நம்ம வந்து தாழ்மையோடு இருந்தால் ஆண்டவர் நம்ம அவருடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாவம் நம்மை மேற்கொள்ள விடாதபடி பாதுகாப்பார், அவர் செய்வார், அவருடைய கிரேஸ். அதனால் இங்கே பாருங்க, இந்த கவனன்ட், ஆபிரகாம் வந்து கிரேஸ் கவனன்ட்டில் இருக்கிறான். உனக்காக நான் எல்லாம் செய்வேன். இப்போ நீங்கள் கிரேஸ் கவனன்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் டபுள் கிரேஸில் இருக்கிறீங்க, நீங்கள் தலைக்கல்லின் காலத்தில் இருக்கிறீங்க. இது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மளை பின்வாங்க விடமாட்டார், நம்ம வந்து பாவம் செய்ய அங்கே விடமாட்டார். அவருடைய கிருபையினாலே நம்மை பாதுகாப்பார், ஏதோ நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். அப்போ நம்ம கிரேஸில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல நம்ம கிரேஸில் இருக்கிறோம். சாராளை தொடுவதற்கு ஆண்டவர் அவனை அனுமதிக்கவில்லை. அவனால் ஆபிரகாமால் அதை ஸ்டாப் பண்ண முடியல, ஆனால் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணார். ஏனென்றால் அவன் கிரேஸ் கவனன்ட்டில் இருக்கான். நீங்களும் நானும் அதே கவனன்ட்டில் இருக்கோம். நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளாக, ஆபிரகாமுடைய ஃபெய்த்தில் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டில் இருக்கும் பொழுது நம்ம அன்கண்டிஷனல் கவனன்ட்டில் இருக்கும். ஆமென். உங்களை ரேப்சரில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவர் பொறுப்பு. இந்த மனுஷன் விழுந்து போனால் கிருபை இல்லை, விழுந்து போகிறோம். இந்த சகோதரி விழுந்து போகிறாங்களா, பின்வாங்கி போயிடலாம். கிரேஸ் இல்லை, இவங்களால் நிலச்சி நிற்க முடியல. நமக்கு ஆண்டவர் கிரேஸ் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வெளிப்பாடை ரிசீவ் பண்ண நமக்கு கிரேஸ் வருகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து பிரசங்கத்தை கவனிங்க. அதனால் அவன் வந்து அந்த கிரேஸ் கவனன் கீழே இருக்கிறான். கர்த்தர் வந்து ஆபிரகாமையினுடைய மனைவி ஆகிய சாராளை ஆபிரகாமின் நிமித்தம் அவர் பாதுகாத்தார். அமேன். அடுத்தபடியாக நான் வந்து பவுலை குறித்து சொல்ல விரும்புகிறேன். பவுலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கென்றால், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் பவுலுக்கு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12 4 வாசிக்கலாம்.
அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறிய,
3 வாசிக்கலாம்,
அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ,
ஒரு மனுஷனை அறிவேன். பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். அவன் சரீரத்தில் இருந்தானா ஆவியில் இருந்தானு தெரியல. அவன் 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், பாரடைஸுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்கே போய் அங்கே காட்சிகளை பார்த்து கொண்டு வருகிறான். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவன் கேட்டுக்கொண்டு வருகிறான். உலகத்தில் இருக்கும் பொழுதே பல்லவத்துக்கு போயிட்டு வந்துட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானா அப்படி இருந்தானா நான் சொல்ல முடியல. ஆனால் அங்கே பரதேசிக்கு போயிட்டு வந்துட்டான். அவனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றின் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லான், என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 வசனம் 8 வசனத்தை வாசிக்க,
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது.
எனக்கு அதிக ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த ரெவலேஷன் எல்லா குறித்து எனக்கு பெருமை வரும், ஆட்டோமேட்டிக்காக பெருமை வரும். அதனால் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 ஜெபம் பண்ணினேன். தொடர்ந்து வாசிக்கலாம்,
அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்.
இதோ நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்,
அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார்.
அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். எல்லார் வீட்லயும் இந்த வசனம் இருக்கும், மை கிரேஸ் இஸ் சஃபிசியன்ட் டு தி, என் கிருபை உனக்கு போதும். ஸ்டிக்கர், ஸ்டிக்கரில் என் கிருபை உனக்கு போதும் என்று இல்லாத இது, அந்த ஸ்டிக்கர் இல்லாத பைபிள் ஸ்டோர் கிடையாது. நீங்கள் பைபிள் ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் வாங்கும் பொழுது என் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு தி, என் கிருபை உனக்கு போதும் என்ற அந்த ஸ்டிக்கர் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அது அவ்வளோ முக்கியமான வசனம். ஆண்டவர் பவுலுக்கு சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகையால் என்ன, நான் என் பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டினேன், நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, பவுலுக்கு ஆண்டவர் தம்முடைய கிரேஸை கொடுத்தார். நோவாவுக்கு ஆண்டவர் கிரேஸ் கொடுத்தார். ஆதியம் 6:8 வாசிக்கலாம்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. லூக்கா 1:30 வாசிக்கலாம்.
தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்.
மரியாளுக்கு அங்கே கிரேஸ் கிடைத்தது, பவுலுக்கு அங்கே கிரேஸ் கிடைத்தது. என் கிருபை உனக்கு போதும் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. சகரியா 4:7 உங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை கிடைத்திருக்கு. அவங்களுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம். இந்த கடைசி கால செய்தியில் இருக்கவங்களுக்கு மரியாளுக்கு கிரேஸ் கிடைச்சது, நோவாவுக்கு கிரேஸ் கிடைச்சது, ஏதோ பவுலுக்கு கிரேஸ் கிடைச்சது, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னா. உங்களுக்கு வந்து எல்லாத்த விட அதிகம், கிரேஸ் அப்பான் கிரேஸ். உங்களுக்கு அருளப்பட்ட கிருபைகளை நீங்கள் நினச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் அதை விசுவாசித்தீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியலன்னா உங்களுக்கு வராது. ஆண்டவர் பார்க்குறாரு, என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, என்னுடைய சிந்தையை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். இந்த கடைசி காலத்தில் ஜீவிப்பது எவ்வளோ விசேஷமானது, எவ்வளோ பிளஸ்ஸிங் என்று விசுவாசிக்கும் பொழுதும் அவன் விசுவாசிக்கனாலும் உங்கள் விசுவாசத்தின்படி ஆசீர்வாதத்தை தர அவங்க கிரேஸ் பெற்றாங்க. பவுல் கிரேஸ் பெற்றார், ஆனால் நீங்கள் வந்து அதை விட அதிகமாக பெற்றிருக்கிறீங்க. மரியாள் கிருபை பெற்றாள், இயேசுவை பெற்றெடுக்கும்படியாக கிருபை பெற்றாள், அதை விட உங்களுக்கு ஜாஸ்தி கிரேஸ். இதோ நோவா கிரேஸ் கிடைச்சிது, அந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து அவன் தப்புவிக்கப்பட்டான், புதிய உலகத்துக்குள்ளே வந்தான், அந்த கிரேஸ் கிடைச்சது. உங்களுக்கு அதை விட அதிக கிரேஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ். ஆமென். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஹெட்சோன் இஸ் கிரைஸ் இன் பிரைட் ஃபார்ம். ஹெட்சோன் வந்து அது பிரைட் ஃபார்மாக இருக்கிறது. எண்ட் ஆஃப் த செவன்த் ஏஜில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஹெட்சோன் என்ன சொன்னால் வரும்பொழுது சவுட்டிங் ஆஃப் எ மெசேஜ், அந்த எந்த ஆர்ப்பரிப்பார்கள் தான் மெசேஜ், சவுட்டிங்ஸ் ஆஃப் எ மெசேஜ் வித் டபுள் போர்ஷன் ஆஃப் கிரேஸ். உங்களுக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் கிரேஸ் கிடைக்கிறது. ஆமென். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், எலெக்டாக இருக்கிறீர்கள். அதனால் இந்த கடைசி காலத்து எலெக்ட் பீப்புளுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கிரேஸ் அப்பான் கிரேஸ் நமக்கு கிடைக்கிறது. ஆமீன். பவுலுக்கு கிருபை கிடைத்தது. அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் ஆண்டவரிலே மூணு தரம் ஜெபம் பண்ணேன், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. பவுல் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா அப்படி போட்டிருக்கீங்க. ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கல. என்ன சொல்லிட்டாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், உனக்கு பலவீனம் இருந்தாலும் அது உன்னுடைய ஊழியத்தை எந்த விதத்திலும் ஸ்டாப் பண்ணாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ செய்வதற்கு அது அந்த பலவீனம் வந்து எந்த விதத்திலும் அது தடை பண்ணாது. ஏனென்றால் என்னுடைய கிரேஸ் தாரேன், அந்த கிரேஸில் நீ எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனால் தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவேன். பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுவேன். எனக்கு வெளிப்படுத்துவதை குறித்து எனக்கு வந்து எங்கள் மேன்மை பாராட்டாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாக இருக்குது. அதனால் அது என்ன முள் அப்படின்னு எழுதலை. ஆனால் வேத பண்டிதர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பவுல் வந்து கண் பாதிக்கப்பட்டது, சடுதியான ஒளி அவனை சந்திக்கும் பொழுது அவன் கீழே விழுந்தான். அப்பொழுது கண் அவனுக்கு பாதிக்கப்பட்டது. கண் வந்து அவனுக்கு தெரிந்தாலும் ரொம்ப கிளியராக தெரியல. ஆனாலும் அதனால் அவனுடைய ஊழியம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை. அவனுடைய லைஃப் அவன் நார்மலாக வாழ்வதற்கு அந்த பலவீனம் எந்த விதத்திலும் தடையாக இல்லை. சில நிருபத்தில் சொல்ல, நான் எவ்வளோ பெருசாக எழுதுனேன்னு பாருங்க, கண் சரியாக தெரியாதனால பெரிய எழுத்தாக எழுதுகிறார். உங்கள் கண்ணை கூட பிடுங்கி எனக்கு தந்துடலான்னு நீங்கள் நினச்சிங்க, என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிங்க, எனக்கு கண் சரியில்லைன்னு சொல்லி உங்கள் கண்ணை கூட எனக்கு பிடுங்கி தந்துடுங்க. அந்த காலத்தில் கண் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணமடியாக இருந்தால் எத்தனை பேரும் அவனுக்கு கண்ணை கொடுக்க ஆயத்தமாக இருந்தாங்க. நீங்கள் அப்படி கூட நீங்கள் இருந்தீங்கன்னு கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். ஜனங்கள் அவனை நேசித்தார்கள், அவனுக்கு வந்து வெளிப்பாடு அதிகமாக வந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு வந்தது. ஆதியாமத்திலிருந்து எல்லா வெளிப்பாடுகளும் ஆண்டவர் அந்த அங்கே பவுலுக்கு வெளிப்படுத்தினாலே அவனுக்கு இப்பொழுது மூன்றாம் வானத்து வரை போயிட்டு வந்துட்டான். உயிரோடு இருக்கும் பொழுதே பல்லகத்துக்கே போயிட்டு வந்து அங்கே என்ன நடக்கிறது எல்லாத்தையும் வந்து இங்கே சொல்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன். அதனால் அவனுக்கு என்ன ஏற்படும் என்றால் ஒரு பஃப் ஏற்படும், பெருமை ஏற்படும். நான் பெருமை பாராட்டாத படிக்கு நான் அந்த கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும். அதுக்காக ஆண்டவர் என்ன பேலன்ஸ் பண்ணுகிறார். நான் என்னை தாழ்த்தும்படியாக, என்னை நானே தாழ்த்து, நான் தாழ்மையுள்ளவருக்கு தான் கிருபை அளிக்கிறேன். ஒருத்தட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தாழ்மை வேணும். மன்னிப்பு கேட்க முடியலன்னா அவனுக்கு தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு கிரேஸ் கிடைக்காது, தாழ்மையில் உள்ளவனுக்கு கிருபை கிடைக்கும். தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம ஃபீட் வாஷிங் வச்சுருக்கோம். ஒருத்தருக்கு முன்பாக ஒருத்தர் நம்ம தாழ்த்துவது, அதுக்காக தான் ஃபீட் வாஷிங். அந்த பெருமை எடுபடணுங்கிறதுக்காக. அதனால் பெருமை மனுஷனுக்கு வரும். பெருமை இல்லாதவன் வந்து தப்பை ஒத்துக்கிட மாட்டான், தன்னை நீதிமானாக காண்பிப்பான். அதனாலும் அவங்களுக்கு கிரேஸ் கிடைக்காது. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார், அதிகமான கிருபை அளிக்கிறார். இவனுக்கு வந்து பெருமை வரும் பொழுது இருக்கிற அந்த வெளிப்பாடெல்லாம் அவனை விட்டு போயிடும். அதனால் அவன் வார்த்தையில நிலைத்திருக்கணும். அப்படி என்றால் அவனுக்கு ஹியூமிலிட்டி தேவை. ஹியூமிலிட்டி தேவை என்பதற்காக அவன் மாம்சத்தில் ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுக்குறார். அவன் எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் கேட்கப்படலை, அந்த முள் அவனை விட்டு போகலை, அந்த ப்ராப்ளம் அவனுடைய சரீரத்தில் இருக்க ப்ராப்ளம் நீங்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு தீ, என்னுடைய கிருபை உனக்கு போதும். அது இந்த அந்த பலவீனமானது உன்னை எந்த விதத்திலும் ஸ்டாப் பண்ணாது. உன்னுடைய வேலைகளை செய்வதற்கு எந்த விதத்திலும் ஸ்டாப் பண்ணாது. நீ எனக்காக ஊழியம் செய்வதற்கு அது எந்த விதத்திலும் தடையாது. நான் வந்து உனக்கு கிரேஸ் தரேன். உனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களை குறித்து பெருமை வராதபடி உனக்கு உன்னை தாழ்த்ததுக்காக இந்த மாம்சத்தில் முள்ளை கொடுத்துருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்யணும், உன்னுக்கு தேவனுடைய கிருபை உனக்குள்ளே நிலைத்திருப்பதுக்காக இந்த மாம்சத்தில் வியாதி இருந்தாலும் இந்த போராட்டம் இருந்தாலும் அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். ஆமென். அவன் சொல்லுகிறான், அவனுக்கு எல்லா ரகசியமும் வெளிப்படுத்தப்பட்டது. பேதுருவை விட ஆண்டவர் அதிகமான வெளிப்பாடை கொடுத்தார். எல்லாரை விட அதிகமான வெளிப்பாடு பவுலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்த பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை தான் பெர்னாமும் பிரசங்கம் பண்ணார். அது யாருக்கு ஒரிஜினலாக கொடுக்கப்பட்டது? பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் அவனுக்கு பெருமை ஏற்படலாம். ஒரு பாஸ்டருக்கு ஒரு 50 பேர் சர்ச்சுக்கு வந்தால் போதும், அவர் பெரிய ராஜா மாதிரி அதிகாரம் பண்ணுவார். சில பாஸ்டர் அப்படி இருக்கிறாங்க, எங்கே போனாலும் ஷூ போட்டுக்கிட்டு தான் போவார். ஒரு பாஸ்டருக்கு ஒழுங்கான ஆத்மாவே கிடையாது, ஒழுங்கான ஊழியமே கிடையாது. எப்பவும் கோட்டு போட்டுக்கிட்டு எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ புழுங்கினாலும் அவர் வந்து அமெரிக்காக்காரன் போல் கோட்டை போட்டுக்கிட்டு டையை கட்டுவார். எல்லாம் என்னத்துக்கு அது? தங்களை குறித்து பெருமையாக காமிக்குது. அந்த ஊழியம் வந்து அவ்வளோ பிரயோஜனமான ஊழியம் கிடையாது. என்ன இவ்வளோ வெயில் அடிக்கி இவ்வளவு வந்து இதில் கோட்டு தேவையா? அமெரிக்காவில் குளிரும் கோட்டு போடுறாங்க. அதனால் பாருங்கள், கொஞ்ச நாளே கொஞ்சம் ஆவிக்குரிய பிரம்மா மாறிட்டாலே பெரிய பெருமை. அதே மாதிரி பவுலுக்கு அந்த பெருமை வரக்கூடாது. அப்படி இது வந்துச்சுன்னா கிரேஸ் போயிடும். அவனுக்கு அதிகமான வெளிப்பாடை கொடுக்குறார். பல்லவத்துக்கே மேலே போயிட்டு வந்துட்டான். அவன் மேரேஜை பற்றி பேசுகிறான். இந்த ரகசியம் பெரியது. நான் வந்து கிறிஸ்துவையும் அவருடைய மனமாட்டியும் குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். எபேசியர் 5:32 வாசிக்கலாம்.
இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
இதை கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் இந்த ரகசியம், திஸ் மிஸ்ட்ரி இஸ் கிரேட். அந்த மேரேஜ் மேரேஜை பற்றியான சீக்ரெட்டு, அந்த ரெவலேஷன் அவனுக்கு வந்தது. இப்படி எல்லா ரெவலேஷனும் அவனுக்கு தான் வந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா காரியத்தையும் பவுல் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். அதனால் அவனுக்கு பெருமை வருவதுக்கு அங்கே வந்து சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவன் வந்து என்ன செய்யலாம், பெருமை அடையவில்லை. ஏனென்றால் அவனுக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் தன்னை தாழ்த்துவதுக்கு. அதே போல் நம்ம தாழ்த்துவதுக்கு சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை அலோவ் பண்ணுவார். அப்படி ஆண்டவர் அதை அலோவ் பண்ணினா என்ன அர்த்தம்னா, நீ பெருமைப்படாத, தாழ்மையாக இரு அப்படின்னு அர்த்தம். அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பால் வாஸ் த ஏஞ்சல் ஆஃப் த மெசேஞ்சர் டு த ஃபஸ்ட் ஜென்டைல் சர்ச் ஏஜ் எபேசியன் சர்ச். எபேசி சபையின் தூதனாக இருக்கிறார். He was also a prophet that the revelation of the word came to. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். வெளிப்பாடு அவனத்தில் வந்தது. அதனால் அவன் வந்து எபேசியர் 5:32 அந்த மேரேஜை பற்றிய சீக்கிரட்டை அவன் சொல்லுகிறான். அது எப்படி சொல்லுகிறான்? ஆதான் ஏவாளை வச்சு சொல்கிறான். அந்த ஆதான் ஏவாளை படிக்கிறவங்க சும்மா அதை படிப்பாங்க. ஆனால் இவன் வெளிப்பாடு அவனுக்கு வருது. அவன் படிக்கிறதுக்கும் மற்றவங்க படிக்கிறதுக்கும் வித்தியாசம். அதே போல் நீங்கள் எல்லாம் பைபிள் படிக்கலாம், ஆனால் இங்கே வந்து பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு ரெவலேஷன் வரும். அதான் பாருங்கள், அதான் பவுல் படிப்பதுக்கும் மற்றவங்க படிப்பதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போல் ஒரு அனாயிண்டட் ப்ரீச்சர் பைபிள் படிக்கிறதுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவனுக்கு என்ன, அந்த அனாயிண்டட் ப்ரீச்சருக்கு அவன் ரெவலேஷன் கொடுக்குறார். அந்த பாகத்தை, அந்த பேதத்தின் பகுதியை குறித்து வெளிப்பாடு கொடுக்குறார். அதனால் இவனுக்கு அங்கே வெளிப்பாடு வருகிறது. நாம் அவருடைய மாம்சத்தில் மாம்சமும் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நம்ம பிரைடாக இருக்கிறோம். ஆடம் வந்து பிரைட் குரூமாக இருக்கிறான். அவனுக்குள்ளே ஏவாள் இருக்கிறாள். அதனால் ஏவாள் வந்து அன்எக்ஸ்பிரஸ், இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு வருகிறார். அது கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்பொழுது அவங்க அவனிலிருந்து அந்த ஏவாளை பிரித்தெடுக்கிறது, ஏவாளை டிசைன் பண்ணுகிறார் அந்தவர். அதாவது தான் சபையை உருவாக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது முழு விழாவிலே குத்தப்பட்ட இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அந்த இதிலிருந்து ஆண்டவர் என்னச்சா மணவாட்டியை உருவாக்குறார். மணவாட்டி எப்படி உருவாக்குறன்னா காலிலிருந்து உருவாக்குறார், காலிலிருந்து உருவாக்குற. அதான் சபையானது அது பாட்டத்திலேருந்து வருது, பவுல் காலத்திலேருந்து வருகிறது. ஆண்டவர் வார்த்தையினாலே மணவாட்டியை சிருஷ்டிக்கிறார். பின்பு அவங்க மணவாட்டியை உண்டு பண்ண பிறகு, ஏவாளை உண்டு பண்ண பிறகு ஆதாமிட்ட கொண்டு வருகிறார். ஆதாம் என்ன சொல்லுகிறான், ஆதியாம ரெண்டாவதாரம் 21 வாசிக்கும் பொழுது, வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, இவள் என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாயிருக்கா மனுஷி. இதை படித்து தான் அவன் எபேசியர் 5 எழுதுகிறான். மற்ற எல்லோரும் படிக்கிறதுக்கும் அவன் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் அங்கே ரெவலேஷன் அங்கே காண்கிறான், ஆடாமே அங்கே கிறிஸ்துவாக இருக்கிறான், ஆடாமுக்குள்ளே ஏவாள் மறைந்திருக்கிறாள். இப்போ நமக்கு அந்த வெளிப்பாடு வந்துட்டு, அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது, அவன் காலத்தில் யாருக்கும் தெரியாது. அந்த வெளிப்பாடு பவுலுக்கு தான் முதலாவது வந்துச்சு. அந்த வெளிப்பாடை வச்சு தான் பிரதான் போதிக்கிறார். அந்த வெளிப்பாடு தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அதனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது இது ஆதாமுக்குள் மறைந்திருந்தால் ஏற்ற வேளையிலே அவனுக்கு அயந்த நித்திரையை கொண்டு வருகிறார். இதை கிறிஸ்து வந்து கல்வாரியில் மறிக்கிறார். அப்பொழுது இதை பெந்தகோச நாளிலே மணவாட்டி எங்கள் காட்சியிலே வருகிறார். காலிலிருந்து ஆண்டவர் உருவாக்குறார். அதே போல் கிறிஸ்து மறித்தலேருந்து 2000 ஆண்டவர் மணவாட்டியை உருவாக்குறார். பவுல் காலத்திலேருந்து உண்டாக்கி இப்பொழுது ஹெட்டு வந்து கழுத்து வந்து இப்போ தலை வர வேண்டிய நேரம். இப்பொழுது ஹெட்ஸோன் வந்திருக்கிறது. நீங்கள் நாங்களும் அந்த ஹெட்ஸோனில் இருக்கிறோம். ஆமென். இப்பொழுது மணவாட்டியை சிருஷித்து விட்டார். மணவாட்டியை சிருஷித்து கொண்ட பிறகு அதுக்கு பிறகு ஏவாளத்தில் கொண்டு வரும் பொழுது அது மேரேஜ் யூனியன். ஆண்டவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை இணைக்கிறார். அதுதான் இன்னும் மேரேஜ் என்ன, இப்பொழுது நமக்கு வார்த்தை வந்திருக்கு, வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மேரேஜ் யூனியன் வந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம வெட்டிங் சப்பருக்கு போகணும். அதெல்லாம் வெட்டிங் சப்பருக்கு போன பிறகு மறுபடியும் நம்ம என்ன இங்கே உலகத்துக்கு வருகிறோம். எங்கே வருகிறோம், ஏதேனுக்கு வருகிறோம். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி அங்கே இங்கே அதுக்கு பிறகு ஏவாளை அங்கேருந்து பிரித்தெடுத்து அவளை டிசைன் பண்ணி அங்கே வந்து கொண்டு இணைக்கிறார். மேரேஜ் யூனியன். அதே போல் நமக்கு இன்றைக்கி இன்விசிபிள் யூனியன் வந்திருக்கு. ஒரு நல்ல நம்ம டைரெக்டாக இணைக்கப்படுவோம். ஆமீன். அதன் பின்பு என்ன செய்கிறோம் என்றால் இந்த உலகத்துக்கு நம்ம வருவோம். அப்பொழுது உலகத்தை ஆண்டவரை ரீக்ரியேஷன் பண்ணியிருப்பார். உலகத்தை ஆண்டவர் புதுப்பித்திருப்பார், ஏடேனாக மாற்றியிருப்பார். அந்த ஆதாம் வந்து என்ன சொல்றாங்க, ஏவாளோடு அவங்க வாழ்ந்து உலகத்தெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தது. அவருடைய வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்பணிந்தது. காற்று கடல் எல்லாமே கீழ்ப்பணிஞ்சு, எல்லாம் மிருகங்கள் பறவைகள் எல்லாமே அவங்க வார்த்தையை சொன்னால் உடனே கீழ்ப்படியும். மரங்கள் செடிகள் எல்லாமே கீழ்ப்படியும். அதனால் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. எதுவுமே அவங்களால முடியாத காரியம் கிடையாது. ஆல் திங்ஸ் வேர் பாசிபிள். அதான் ஏவாள் என்ன நினைத்தார்களோ எல்லாமே நடக்கும். என்ன சொல்லுகிறாளோ அதே மாதிரியாங்க. அதே போல் ஆண்டவர் நம்ம வந்து இன்னைக்கு டிசைன் பண்ணியிருக்கிற 2000 ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு தூதனை கொண்டு வந்து அந்த செய்திக்கு ஒரு எலெக்டட் பீப்புளை கொண்டு வருகிறார். இந்த கடைசி காலத்துல நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ரிவீல் பண்ணி இந்த வேர்டு தான் மேரேஜ் யூனியனுக்கு கொண்டு வரும். நம்ம இப்பொழுது மேரேஜ் யூனியனில் இருக்கிறோம். நம்ம வெட்டிங் சப்பருக்கு மேலே போகுமோ? ஏனென்றால் உலகத்தை புதுப்பிக்கும் பொழுது நம்ம இங்கே இருந்தால் அழிவில் பங்கு பெறுவோம். அதனால் நம்மளை பாதுகாப்பான இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டு தான் உலகத்தை அழிப்பார். அதனால் நம்ம மேலே பாதுகாப்பான இடத்துக்கு போன பிறகு இந்த உலகத்தை அழித்து அதை புதுசாக மறுபடியும் அவர் கிரியேட் பண்ணி நம்மளை இங்கே கொண்டு வருகிறார். நம்ம உலகத்தை ஆளுகை செய்வோம். 1000 ஆளுகை செய்வோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறார். இந்த மெசேஜில் வந்தால் மேரேஜ் யூனியன், இந்த மெசேஜில் வரலன்னா மேரேஜ் யூனியன் இல்லை. அதெல்லாம் மேரேஜ் யூனியன் வந்தால் தான் வெட்டிங் சப்பர் போக முடியும். வெட்டிங் சப்பர் போன பிறகு நம்ம வந்து பூலோகத்துக்கு வரும்பொழுது இந்த உலகத்தை 1000 ஆளுகை செய்வோம். ஃபெய்த் சிவிலைசேஷனில் இருப்போம். விஞ்ஞான உலகத்தில் அல்ல, விசுவாச உலகத்திலே ஜீவிப்போம். நம்ம சொன்ன வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படி. இங்கேருந்து 1000 அங்கே பாம்பேக்கு போகணும்னா போகணுன்னு நினச்சா நீங்கள் உடனே அங்கே போயிடுவீங்க. உங்களுக்கு ஏரோப்ளைன் வேண்டாம், ட்ரெயின் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீங்கள் அங்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே போயிடுவீங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் விஞ்ஞானமே தேவையில்லை. ஃபெய்த் சிவிலைசேஷன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. ஆல் திங்ஸ் வேர் பாசிபிள். முதல்ல ஆடாம் ஈவு வந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த ரெஸ்டோரிங் ஆஃப் த ஏடன், ரெஸ்டோர்டு ஏடனில், காட்ஸ் ஏடனில் நம்ம பிரவேசிப்போம். இதை மனசில் வச்சு தான் இந்த ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் படித்து தான் எபேசியர் அஞ்சாம் அதிகாரத்தில் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் த மேரேஜை குறித்து அவர் சொல்லுகிறார். அது நடக்க போகிற காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு மனவாட்டியை தெரிஞ்சுக்கிறார், ஒவ்வொரு காலத்திலையும் மனவாட்டியை உருவாக்குறார். ஆனால் இப்பொழுது தான் மேரேஜ் யூனியன் வந்திருக்கு. இந்த நேரத்துக்கு செய்தி தான் மேரேஜ் யூனியன் கொண்டு வருது. மேரேஜ் யூனியன் வந்த பிறகு தான் ரெண்டு பேரும் உலகத்தை ஆளுகை செய்கிறார். அதே போல் உலகம் நம்ம கொடுக்கப்படும். அது எந்த கட்சியும் இந்தியாவை ஆள முடியாது, எல்லாம் நீங்கள் தான் ஆள போகிறீங்க. இப்படி இந்தியான்னு ஆறு கண்டமாக இருக்காது, உலகம் ஆறு கண்டமாக இருக்காது, ஒரே கண்டமாக இருக்கும். சுத்தி சமுத்திரம் இருக்கும், அங்கங்கே இடையிடையில் சமுத்திரம் வராது. ஏதேனில் சுத்தி சமுத்திரம் இருந்தது. சமுத்திரம் ஒரு பங்கும் பூமி மூணு பங்கு இருந்துச்சு. இப்போ மூணு பங்கு தண்ணியும் ஒரு பங்கு நிலமும் இருக்கு, ஆறு கண்டமாக இருக்கு. நோவா காலத்துக்கு பிறகு தான் அது ஆறு கண்டமாக மாறிச்சு. ஏதேனில் ஒரே கண்டமாக தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே சீதோஷணம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஏர் கண்டிஷன் தான். குளிர் கிடையாது, இதோ வெயில் கிடையாது, பாலைவனம் கிடையாது, எல்லாமே அழகாக இருக்கும். என்ன நிறைய கிரியேஷன் அழிஞ்சு போச்சு, அது எல்லாமே திரும்ப வந்துடும். எதுவும் தீமை செய்யாது. சிங்கம் வந்து அங்கே மாட்டை கடிக்காது, ஆட்டை கடிக்காது, எல்லாம் புல்லு தான் மேயும். இதே மாதிரி அந்த ஏடேனை கொண்டு வந்து நீங்கள் அதை ஆளுகை செய்ய அண்டர் செய்ய பொல்லாத மனுஷங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டான், துன்மார்க்கன் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். குடிகாரன், கொலகாரன், பொய்யன், விக்கிரகாரன், நிக்காரன் ஒருத்தனும் இருக்க முடியாது. விதமான ஒரு லேண்டை ஆண்டவர் நமக்கு உலகத்தை தரப்போகிறார். இவ்வளோ பிளெஸ்ஸிங் வந்து இந்த கடைசி கால மனவாட்டிக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். நமக்கு தான் மேரேஜ் யூனியன், அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் யூனியன் கிடையாது. நமக்கு மேரேஜ் யூனியன் கொண்டு வந்து பின்பு ஆடாம் ஏவாளை எப்படி இணைத்தாரோ அதே மாதிரி இணைத்து நம்மளை வந்து உலகத்தில் கொண்டு வரும்பொழுது உலகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சுற்றி பார்க்குற இடம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே வந்து எதுவுமே சுத்தமான இடம் உலகத்தில் இல்லை. அப்பொழுது அங்கே வந்து உலகம் பரிசுத்தமாக இருக்கும். உலகத்தில் எந்த பாவமும் இருக்காது, எந்த தீங்கும் கிடையாது. அவிதமான ஒரு அந்த மாதிரி உலகத்தில் நமக்கு கொண்டு வர இது பவுல் வந்து எங்கே படி ஆதியாம ரெண்டாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அந்த ரெவலேஷன் கிடைக்கும். அதனால் அவனுக்கு இவ்விதமான ரெவலேஷன் நிறையா கொடுத்ததுனால அவனுக்கு பெருமை வரக்கூடாது. அதுக்காக மாம்சத்தில் ஒரு முள்ளை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், இந்த பலவீனமானது உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காது. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு தீ. ஆமென். அதே போல் இந்த மெசேஜில் நீங்கள் வரும்பொழுது இதோ உங்களுக்கு அவர் அவிதமான கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. அதனால் இதை பேலன்ஸ் பண்ணணும். வெளிப்பாடு அதிகமாக வரும்பொழுது பெருமை வரும். கத்தர் சொன்னார், கத்தர் சொன்னார்னு பெந்தகோசுக்காரங்க ஒரே பொய்யை பேசுகிறாங்க. பாஸ்டர்கள் அதிகமான பொய் பேசுகிறாங்க, பெந்தகோச பாஸ்டர்கள். அதை பார்த்துக்கிட்டு விசுவாசிகளும் கத்தர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு மனசில் வர்றதெல்லாம் சொல்கிறது. இந்த பொய்யர்கள் அனைவரும் ரெண்டாம் மரணமாகிய அக்னி கந்தம் எறிகிற கடலில் பங்கடைவார்கள். இந்த பாஸ்டர்கள் ஜிப்பா போட்டு கள்ளத்தீர்க்கதரிசனம் உரைக்கிற பாஸ்டர்களுக்கு மெயினாக வந்து அவங்களுக்கு நரகத்தில் முதலாவது இடம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பொய்யர்கள், ஏன்னா அவங்களால தான் அந்த விசுவாசிகள் எல்லாரும் பொய் பேசுகிறாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. நம்ம வந்து வசனம்தான் தீர்க்க தரிசனம். வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் நிறைவேற போகுது. தேவனுடைய வார்த்தைக்கு மேலே எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது, அது வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த வெளிப்பாடு தான் தீர்க்க தரிசனம். இதுதான் செவன் தண்டர்ஸ். அது எங்கே இருக்கிறது? அது ஏழாம் தூதனுடைய செய்தியில் தான் இருக்கு. இந்த செய்தி உங்களுக்கு என்ன, கிரேஸ், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம், என் கிருபை உனக்கு போதும். அதனால் இவ்விதமான கிருபை கொண்டு வரும்பொழுது ஒரு பக்கத்தில் நாலேஜ், ஒரு பக்கத்தில் ரெவலேஷன். இந்த ரெவலேஷனில் நம்ம நிலச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் சில வந்து அங்கே சில பலவீனங்களை வச்சுருக்கிறார். இப்போ பென்காமுக்கு அவர் தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஸ்டமக் ட்ரபிள் வந்தது. ரெண்டு வாரத்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், விழிப்பு ஜபத்தில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக அழகாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப தெளிவாக அறியலாம். அதை கேட்டு பார்த்தீங்கன்னா, ரிமெம்பர் இட் இஸ் 6 inches லாங். அவருக்கு அது வியாதி சுகமாகுது, ஆனால் சுகமானா திருப்பியும் வந்து 7 வருஷத்துக்கு ஒரு முறை மறுபடியும் வருகிறது. அவர் எத்தனையோ முறை ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் வந்து அவர் அதை போகாதபடி அது நீடித்து கொண்டே போனது. 42 வருஷமாக நீடிச்சது. பவுலுக்கு எப்படி அப்படிதான் பிறந்த பெண்கள். ஏன் பிறந்த பெண்கேமுக்கு ஆண்டவர் அதிகமான வெளிப்பாடு, அதிகமான தரிசனம், அதிக மெரக்கிள்ஸ் இதெல்லாமே கொடுத்ததுனால அந்த கிருபையில் அவர் நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக, அவர் தன்னை தாழ்த்துவதற்காக ஆண்டவர் அந்த பலவீனத்தையும் அலோவ் பண்ணினார். எப்படி பவுலுக்கு அலோவ் பண்ணாரோ அதனால் அவர் வந்து பெருமை வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பணத்தை தந்தால் பெருமை வரக்கூடாது, நல்ல ஹெல்த்து தந்தால் பெருமை வரக்கூடாது, நல்ல ஆவிக்குரியவங்களாக இருந்தால் பெருமை வரக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. நம்ம தாழ்மையோடு இருந்தால் இன்னும் அதிக கிரேஸ் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால் அவன் கிரேஸ் கவனண்ட்டில் இருக்கிறான். அவனை வந்து உயர்த்தாதபடி ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். அதனால் பாதிப்பு வராதபடியும் ஆண்டவர் கிருபை கொடுக்குறார். இதனால் வந்து கண் நல்லா தெளிவாக மாறும், திருப்பி ட்ரபுள் வந்துடும். கண்ணீராவடி சுமாயிட்டுன்னு நினைப்பார், திருப்பி ட்ரபுள் வந்துடும். அதே போல் பிறந்த சமைக்கு அந்த ட்ரபுள் போயிட்டுன்னு நினைப்பார், 7 வருஷத்துக்கு மறுபடியும் வந்துடும். அது போகலை இருக்குது. எதுக்காக? அவர் தன்னை உயர்த்தக்கூடாது. அவர் கிருபையை, அவர் கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணுகிறார். ஒரு பக்கம் ரெவலேஷன் கொடுக்குறார், அது நம்மளை ஆவிக்கிறவங்களாக மாற்றுது, நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. இன்னொரு பக்கம் வந்து நம்மை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் சில காரியங்களை அலோவ் பண்ணுகிறார். என்னென்னா அந்த கிருபையை விட்டு நம்ம விலகிடக்கூடாது. அதனால் என் கிருபை உனக்கு போதும், கிரேஸ் அப்பான் கிரேஸ். அந்த அதனால் பாதிப்பு ஏற்படாதபடி, இதை எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி அங்கே பாதுகாக்கிறார். வெளிப்பாட்டையும் விட்டு விலகிடக்கூடாது என்பதற்காக அந்த இந்த ட்ரபுளையும் ஆண்டவர் அணிவு பண்ணியிருக்கார். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. நம்ம வந்து எதை குறித்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வார்த்தையில் இருப்போம் என்றால், கிரேஸ் கவனண்ட்டில் இருப்போம் என்றால், இந்த ஹெட்ஸோன் மெசேஜில் இருப்போம் என்றால், இந்த செவன் சீல் விஷனில் இருப்போம் என்றால், சகலமும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். நம்ம அவருடைய கிரேஸ் கவனண்ட்டில் இருக்கிறோம். ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிரேஸ் அதிகமாத்தார், எனக்கு உம்முடைய நாலேஜ் கர்த்தரை, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த நாலேஜ். பவுலுக்கு அந்த நாலேஜும் கொடுத்தார், பவுலுக்கு அந்த கிரேஸும் கொடுத்தார். எனக்கு நாலேஜும் வேணும், வெளிப்பாடும் வேணும், எனக்கு கிரேஸும் வேணும். இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே எனக்கு நீர் அவிதமாகத்தார். இந்த வெளிப்பாட்டை விட்டு நான் விலகக்கூடாது. உம்முடைய கிருவை என்னை விட்டு எடுத்து போடாதையும். நான் உம்முடைய கிரேஸ் கவனண்ட்டில் இருக்கிறேன். ஆபிரகாம் எப்படி கிரேஸ் கவனண்ட்டில் இருந்தானோ அதே மாதிரி நான் இருக்கிறேன். ஆபிரகாமை ஆசீர்வித்து தேவன் என்னை ஆசீர்வதி. பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை எனக்கு தார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரி தங்கிடுதே கிருபை. நல்லாமது நேசிக்கிற பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலையும் வளர வேண்டும். நாலேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த வெளிப்பாட்டிலே வளர வேண்டும். அதே சமயத்தில் உம்முடைய கிருபையிலும் வளர வேண்டும். எங்களை நாங்கள் தாழ்த்தினால் உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் கிடைக்கும். இந்த நேரத்துக்குரிய மெசேஜ் எங்களுக்கு உம்மை குறித்த நாலேஜ் அந்த வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது. இன்னும் நாங்கள் வெளிப்பாட்டிலே வளர வேண்டும். பெர்ஃபெக்ட் நாலேஜ் வேண்டியதாக இருக்கிறது. எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை அவசியமாக இருக்கு. எல்லா ஜனங்களை விட எங்களுக்கு அதிகமான கிருபை தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஹெட்ஸோனில் இருக்கிறோம். நாங்கள் ஹெட்ஸோன் ஏஜ் கேட்ஸோன் ஏஜில் நாங்கள் இருக்கிறோம். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறோம். நாங்கள் அவ்விதமான காலத்திலே வரும்படியாக எங்களுக்கு நீருமுடைய மைண்டை ரிவீல் பண்ணியிருக்கிறீங்க. சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு அவ்விதமான ஒரு வல்லமையை தந்திருக்கிறீங்க. நாங்கள் அதில் நிலைத்திருக்க கிருபத்தார். இந்த வருஷம் வரைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்திருக்கிறீர். வருங்காலத்திலே ராப்சர் வரைக்கும் நாங்கள் வார்த்தையிலே நிலைத்திருந்து உங்களுடைய கிருபைகளை பெற உதவி செய்யும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற உதவி செய்யும். இந்த வருஷ கடைசி பகுதியிலேயே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி புதிய வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். நாங்கள் கிருபையின் மேல் கிருபை. இந்த வருஷத்தை காட்டிலும் அது வருகிற வருஷத்திலே அதிக கிரேஸ் பெறத்தக்கதாக, அதிக ரெவலேஷன் பெறத்தக்கதாக எங்களை நீ தாமே பூரணப்படுத்தும், வழி நடத்தும், ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் மேலே இறக்கமாயிருந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை பாதுகாத்து கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். எங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்குமே நீர் ஆன்சர் அடைவீராக. ஜீவனுள்ள சாட்சிகளை எங்கள் மத்தியிலே கொண்டு வரும். தேட் புல் எங்கள் மத்தியிலே வரட்டும். ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் எங்கள் மத்தியிலே வரட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக, பாதுகாத்து கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாம் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.